ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
பாண்டிய நாட்டின் கண் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்கள் 14 இரண்டாவதாக அமைவது திரு ஆப்பனூர் எனப்படுவது. தற்போது ஆப்புடையார் கோயில் என்று இதனை வழங்குகிறார்கள். இது செல்லூர் என்ற பகுதியில் விளங்குகின்றது. மதுரையை ஆண்டு வந்த ஒரு சோழாந்தகன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் வேட்டைக்காக சென்ற பொழுது மான் ஒன்று ஓடுவதை கண்டான். அதனை துரத்தி சென்று அதன் பலனாக ஏற்பட்ட களைப்பினால் ஒரு மரத்தடியில் படுத்து கண்ணயர்ந்தான். ஆனால் அன்றைய தினம் அவனுடைய நியமம் தடைப்பட்டது. அதாவது சுயம்புலிங்க தரிசனம் செய்யாமல் அமுது அருந்துவதில்லை என்ற நியமம் பூண்டவன் அந்த மன்னன். இதை கண்டு என்ன செய்வது என்று அறியாத அமைச்சர்கள் ஒரு சிவலிங்கம் ஒன்றை செய்து இது சுயம்புலிங்கம் என்று கூறினார்கள். அதன் அருகில் சென்று பார்த்த மன்னன் அது செயற்கையாக செய்யப்பட்டது என்று அறிந்து தன்னுடைய விரதத்திற்கு பங்கம் ஏற்பட்டு விட்டதே என்று உயிர்விட துணிந்தான். அப்பொழுது இறைவன் அசரீரி மூலம் கொன்றை மர நிழலில் ஓர் ஆப்பு வடிவில் எழுந்தருளியுள்ளேன், குரவம் கமல் குழலாளோடு எம்மை அங்கு பிரதிஷ்டை செய்து பூஜிப்பாயாக என்று அருளி செய்தான். அதே பிரகாரம் இறைவன் கூறிய அதே இடத்தில் ஆப்புடையாராக இறைவனை தரிசித்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அங்கேயே கோயிலும் நகரமும் நிறுவி ஓர் ஆண்டு காலம் தங்கி வழிபாடுகள் செய்தான். இவ்வாறு ஆப்பினிடத்தில் இறைவன் வெளிப்பட்டபடியால் திரு ஆப்புடையார் என்று வழங்கப்படுகின்றார். அர்ச்சகர் ஒருவர் உலையில் இட்ட வைகை ஆற்று மணலை இறைவன் அன்னமாக ஆக்குவித்த அற்புதமான ஒரு திருப்பதி இது. இதனாலேயே இறைவனுக்கு இங்கு அன்ன வினோதன் என்ற பெயர் உண்டாயிற்று. சோழாந்தக பாண்டியனுடைய மன்னன் மகன் சுகுண பாண்டியன் மதுரையை ஆண்ட காலத்தில் கோள்கள் நிலை மாறும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு வறட்சி ஏற்பட்டது. ஏரிகளும் நீர்நிலைகளும் மழையில்லாதபடியால் வற்றி போயின. எங்கும் பஞ்சம் நிலவியது. அப்பொழுது ஆப்பனூரில் வசித்து வந்த பலர் தங்களுடைய நிலத்தில் பருத்தியை விதைக்கும்படி ஆயிற்று. ஏரியின் ஒரு சிறு பகுதியில் சைவ வேதியர் நெல் விதைக்க முற்பட்டார். இவ்வாறு சிவவேதியர் செய்வதைக் கண்டு அந்த ஏரி நீரில் சரிபங்கு நமக்கும் உண்டு என்று பிறர் அந்த நீர் வரும் வழியை அடைத்து அந்த நீரை பருத்திக்கு பாய்ச்சினார்கள். அதை கண்டு வருந்திய சிவவேதியர் இறைவனுக்காக விதைத்திட்ட நெல்லை நீர் விடாமல் தடுத்துவிட்டபடியால் இறைவனுக்கு எப்படி நெல் படைப்பது என்று கதறினார். ஆனால் பிறரோ நஞ்சை உண்ணும் நாதருக்கு அமுதும் வேண்டுமோ என்று நகையாடினார்கள். இந்த சிவநந்தையை பொறாத சிவவேதியர் காதுகளை மூடிக்கொண்டு அங்கிருந்து இறைவனிடம் இருக்கும் இடத்திற்கு வந்து முறையிட்டார். அப்பொழுது இறைவன், இந்த இடத்தில் நீதி இல்லாமல் போய்விட்டது, ஆகவே இந்த தலத்தை நாம் இருவரும் நீங்கி உமாதேவியாரோடு உகந்த ஒரு தலத்திற்கு சென்று அங்கு நாம் வைகுவோம், நீயும் உடனே எங்களோடு புறப்படு என்றாராம். சிவவேதியரோ, மூவரும் யாவரும் தொடர முடியாத தேவரீரை அடியேன் எவ்வாறு தொடர்வேன் என்று கேட்டான். அப்பொழுது இறைவன், நாம் செல்லும் வழியில் எனது ரிஷப வாகனத்தின் காலடி சுவடு மற்றும் கொன்றை மலர்கள் காணப்படும், அவற்றை பின்பற்றியே வருவாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினார். சிவவேதியன் தன் மனையாளோடு அதன்படியே இறைவன் போன வழியை பின்பற்றி தானும் அந்த ஊரை விட்டு அகன்றான். இவ்வாறு சிவவேதியன் அகன்ற பிறகு இந்த ஊர் கல்மாரியால் அழிந்துவிட்டது. விடையேறி வந்த வித்தகனோ மதுரைக்கு வடக்கே வைகை ஆற்றின் வடகரையில் திருக்கோயில் கொண்டருள திருவள்ளம் கொண்டான். ஆகவே அந்த இடம் ரிஷபபுரம் என்று ஆயிற்று. தீர்த்தமும் ரிஷபதீர்த்தம் என்று பெயர் பெற்றது. இறைவனை பின்தொடர்ந்து வந்த சிவவேதியரும் நிறைவாக ரிஷபபுரத்தை வந்து அடைந்தார். இறைவன் அப்பொழுது எழுந்தருளி, நீ உள்ளன்போடு வைகை மணலை எடுத்து உலையிலிட்டு சமைத்தால் அது உணவாக ஆகும். அதனை பிறர்க்கு நீ உரைத்தால் அந்த மணல் சோறு ஆகாது, மணலாகவே நின்றுவிடும் என்று கூறியவளினான். அதன்படி ஒவ்வொரு நாளும் உணவு சமைத்து இறைவனுக்கு படைத்து தானும் தன் மனையாளோடு உண்டிருந்தான். ஒரு நாள் அவன் மனைவி, ஊரெல்லாம் பஞ்சம் நிலவும் பொழுது நமக்கு மட்டும் இனிய உணவு எவ்வாறு கிடைக்கின்றது என்று வினவ சிவவேதியர் சொல்ல மறுத்தார். அவளோ, உண்மையை கூறாவிட்டால் நான் உயிர் துறந்து விடுவேன் என்று அச்சுறுத்தினாள். அந்த பழிக்கு அஞ்சி அவன் உண்மையை கூறிவிட்டான். அவ்வாறு வாக்கு தவறியபடியால் மறுநாள் வைகை மணலை எடுத்து உலை ஏற்றும் பொழுது அது சோறு ஆகாமல் மணலாகவே இருந்துவிட்டது. வேதியன் மனம் வருந்தி இறைவனிடம் சென்று மன்னிப்பு கேட்டு இறைஞ்சினான். இறைவன் அச்சரீதியாக மதுரை மன்னனிடம் சென்று உன்னுடைய நிலையை கூறுவாயாக என்று அருளினான். சிவவேதியனும் சுகுணபாண்டியனை அடைந்து நடந்த எல்லாவற்றையும் கூறினான். அதை கேட்ட பாண்டிய மன்னன் இறைவனுக்கு கோயிலை அமைத்து கொடுத்து சிவவேதியருக்கும் ஒரு தங்குமிடத்தை அமைத்து கொடுத்து வேண்டியினை எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினான் என்று இந்த வரலாறு கூறப்படுகின்றது. இங்கு உள்ள இறைவனுக்கு ரிஷபபுரீஸ்வரர் என்றும் அன்னவினோதன் என்றும் திருவாப்புடையார் என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இறைவிக்கு குரவம் கமிழ் குழலம்மை என்று திருப்பெயர் வழங்கப்படுகிறது. தீர்த்தம் வைகையும் இடபதீர்த்தமும் ஆவன. திருஞான சம்பந்த பெருமானுடைய பாடல் பெற்ற ஒரு திருத்தலம் இது. இந்த தலத்திற்கு கந்தசாமி புலவர் என்பவர் தலபுராணம் இயற்றியுள்ளார். மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து சிம்மக்கல் வழியாக செல்லூர் செல்லும் பேருந்துகளில் ஏறி வைகை ஆற்றின் வடகரையில் இறங்கினால் திருக்கோயிலை அடையலாம். இந்த திருக்கோயிலில் வெளிப்பிரகாரம் நந்தவனமாக அமைந்திருக்கிறது. நுழைந்தவுடன் நாம் ரிஷபதீர்த்தத்தை காண்கின்றோம். வெளிப்பிரகாரம் முழுவதும் அழகிய மரங்களும் செடிகளுமாக அமைந்துள்ளன. சால கோபுரத்தின் நடுவே ரிஷபபுரீஸ்வரர் ரிஷவாகனத்தில் அமைப்பராக காட்சியளிக்கின்றார். இருபுறமும் சமயாச்சாரியர்கள் காட்சியளிக்கின்றார்கள். பிறகு ஆலயத்தின் உள் நுழைந்தவுடன் கொடிமரத்தையும் பலிபீடம் நந்தி ஆகியவற்றையும் தரிசிக்கின்றோம். வெளிப்பிரகாரத்தில் நுழைந்தவுடன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் உள்ளது போல விபூதி விநாயகர் திருவுருவத்தை ஒரு கல் தூளில் காண்கின்றோம். அடுத்தது மடைப்பள்ளி இருக்கிறது காண்கின்றோம். ஆற்று மணலையே அன்னமாக ஆக்கி அருள்பாலித்த அன்னவிரோதனுக்கு இந்த திருமடைப்பள்ளிதான் தற்போது அன்னம் பாலித்துக் கொண்டிருக்கிறது. நைவேத்தியம் இங்கேயே செய்கிறார்கள். வெளிப்பிரகாரத்தில் ஒரு தூணில் வடக்கு நோக்கிய வண்ணம் வல்லப கணபதியினுடைய திருவுருவத்தை காண்கின்றோம். மேற்கு சுற்றிலும் சுந்தர விநாயகர் என்று விநாயகப் பெருமான் காட்சியளிக்கின்றார். இவரை அடுத்து காசி விஸ்வநாதர் சன்னதி இருக்கிறது. பஞ்சபூத லிங்கங்களையும் காண்கின்றோம். இதே சுற்றில் சண்முகப் பெருமானுடைய சன்னதியும் இருப்பதை காண்கின்றோம். வடக்கு சுற்றில் வாகன மண்டபங்களை அமைத்திருக்கிறார்கள். இதனை அடுத்து பழனியாண்டவருடைய திருச்சன்னதி இருக்கிறது. முகமண்டபத்தில் பல தூண்களை காண்கின்றோம். இந்த தூண்களில் சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு அருளியது பத்ரகாளி, அகோரமூர்த்தி, அக்னி வீரபத்ரர், ஊர்தூதாண்டவர், அனுமன், தாயுமானவர் ஆகிய மூர்த்திகளுடைய திருவுருவங்களை அமைத்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த மண்டபத்தை தாண்டி நாம் முதற் பிரகாரத்தை அடைகிறோம். சுவாமி சன்னதியினுடைய முதல் பிரகாரத்தில் நால்வர் சன்னதியையும், பிரகாரத்தில் சுற்றி வரும்பொழுது கோஷ்டங்களில் உள்ள தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மன், துர்கை ஆகிய மூர்த்திகளையும் சண்டேஸ்வரருடைய சன்னதியையும் தரிசித்துவிட்டு இதே பிரகாரத்தில் அமைந்துள்ள நடராஜ பெருமானுடைய திருச்சன்னதியையும் தரிசிக்கின்றோம். ஆப்பினிடத்திலே உதித்து ஆட்கொள்ளும் அன்னவினோதனாக ரிஷபத்தில் எழுந்தருளி இத்தலத்தை உகந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானை கருவறையில் தரிசிக்கின்றோம். இந்த பெருமானை ஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகத்தால் பரவியுள்ளார். இந்த பதிகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் இந்த பெருமானை வணங்குவோர்கள் வினை நீங்க பெறுவார்கள் என்று கூறியுள்ளபடியால் இதனை வினை நீக்கக்கூடிய ஒரு திருப்பதிகமாக பெரியோர்கள் கூறுவார்கள். முற்றும் சடைமுடி மேல் முதிர இளம் பிற ஒற்றை படகரவும் அது கொண்டரை கணிந்தான் செற்றமில் சீரானை திரு அப்பனூரானை பற்றும் மனம் உடையார் வினைவற்றருப்பாரே உறவம் கமல் குழலாள் குடிகுண்டு நின்று விண்ணோர் விரவும் திருமேனி விளங்கும் வளையயிற்றின் அறவம் அணிந்தானை அணியாப்பனூரானை பரவும் மனம் உடையார் நினைவற்றருப்பாரே முருகு விரிகுழலார் மனம் குள்ளனங்கனை முன் பெரிது முனிந்துகந்தான் பெருமான் பெரும் காட்டின் அறவம் அணிந்தானே அணியாப்பனூரானே பரவும் மனம் உடையார் வினைபற்றருப்பாரே பிணியும் பிறப்பருப்பான் பெருமான் பெரும் காட்டில் துணியில் உடைத்தாழ சுடரேந்தியாடுவான் அணியும் புனலானை அணியாப்பனூரானை பணியும் மனம் உடையார் வினைபற்றருப்பாரே தகரம் மணியருவி தடமால் வரை சிலையா நகரம் ஒரு மூன்று நலம் குன்றவென்று வந்தான் அகர முதலானை அணியாப்பனூரானை பகரும் மனம் உடையார் வினைபற்றருப்பாரே ஓடும் திரிபுறங்கள் உடனே உலந்தவிய காடதிடமாக கனல் கொண்டு நின்றிரவில் ஆடும் தொழிலானை அணியாப்பனூரானை பாடும் மனம் உடையார் வினைபற்றருப்பாரே இயலும் விடையேறி எரிகுள் மழுவீசி கயலின் இணை கண்ணாள் உருவால் கலந்தாட இயலும் இசையானை கிழிலாப்பனூரானை பயிலும் மனம் உடையார் வினைபற்றருப்பாரே கருக்கு மணிமிடரன் கதனாக கச்சையினான் உருக்கும் அடியவரை ஒளிவள் பிறை சூடி அரக்கன் திரள் அழித்தான் அணியாப்பனூரானை பருக்கு மனம் உடையார் வினைபற்றருப்பாரே கண்ணன் கடிக்கமல மலர் மேல் இனிதுறையும் அண்ணர்க்கு அளப்பரிதாய் நின்றங்கடியார் மேல் எண்ணில் வினைகளைவான் எழில் ஆப்பனூரானை எண்ணில் வினை களைவான் எழிலாப்பனூரானை பண்ணில் திசை பகர்வார் பண்ணின் திசை பகர்வார் வினைபற்றருப்பாரே செய்ய கலிங்கத்தார் சிறுதட்டுடையார்கள் பொய்யர் புறம் கூற புரிந்த அடியாரை ஐயம் மகற்றுவான் அணியாப்பனூரானை பைய நினைந்தெழுவார் வினைபற்றருப்பாரே தள் புனல் வைகை அந்த புனல் வைகை அணியாப்பனூர் மேய சந்த மலர்கொன்றை கடைமேல் உடையானை நந்தி அடிபரவு நல்ல ஞான சம்பந்தன் சந்தம் இவை வல்லர் தடுமாற்றருப்பாரே ஏ. திருவாப்புடையார் தன்னுடைய இடதுபுறமாக அமைந்துள்ளது குரவம் கமல் குழலாள் திருச்சன்னதி. இவ்விரண்டு சன்னதிகளுக்கும் இடையில் அரச மரமும் வேம்பு மரமும் இணைந்துள்ள ஒரு இடம் இருக்கிறது. அங்கு அரச வேம்பு மர விநாயகர் அருட்காட்சி அளிக்கின்றார். மேலும் பைரவர் சன்னதிக்கு எதிர்ப்புறம் நடராஜ பெருமானுடைய தனிச்சன்னதி ஒன்று அமைந்திருக்கிறது. இதில் சிவகாமி அம்பிகை உடனாகிய நடராஜ பெருமான், அரைக்காலம்மையார், நந்தியம்பெருமான், பதஞ்சலி, வியாக்ரவாதர் ஆகியோருடைய திருவுருவங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த சன்னதியினுடைய இருபுறமும் அழகிய வேலைப்பாடுகளோடு அகஸ்திய முனிவர், முருகப்பெருமான் மற்றும் இறைவனுடைய பல்வேறு திருக்கோலங்களை விளக்கும் சிற்பங்கள் அமைந்துள்ள தூண்களை காண்கின்றோம். இதன் அருகில் நவகிரகங்களுடைய சன்னதியும் இருக்க காண்கின்றோம். அம்பிகையினுடைய சன்னதியிலும் சுவாமி சன்னியில் இருப்பதைப் போல கொடிமரம், பலிப்பீடம், நந்தி ஆகியவற்றை இருப்பதை நோக்குகின்றோம். அம்பாள் சன்னதியினுடைய முன்மண்டபத்தின் இருமருங்கிலும் விநாயகர், சுப்பிரமணியருடைய திருச்சன்னதிகள் இருக்க காண்கின்றோம். அம்பாள் சன்னதியினுடைய அர்த்த மண்டபத்தில் துவாரபாலகர், விநாயகர், பிரம்மணிய சுவாமி ஆகியோருடைய திருவுருவங்கள் இருக்கின்றன. அம்பிகையினுடைய கருவறையைச் சுற்றி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய திருவுருவங்களையும் விநாயகர், செந்தில்குமரன், சண்டிகேஸ்வரி ஆகியோரையும் தரிசிக்கின்றோம். திருப்பள்ளி அறையும் இந்த திருச்சுற்றில்தான் அமைந்திருக்கின்றது. இந்த பள்ளியறைக்கு எதிரில் சுவாமி சன்னதியினுடைய வெளிப்பிரகாரத்துக்கு செல்லும் வகையில் ஒரு திருவாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. குரவம் கமல குழலம்மை கர்ப்பகிரகத்தில் நடுநாயகமாக இரண்டு திருக்கரங்களோடு அருக்கோலம் கொண்டு அருள் செய்கின்றாள். இவ்வாறு திரு ஆப்பனூர் திருக்கோயில் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக அமைந்துள்ளது. இங்கு மாதந்தோறும் நடத்த வேண்டிய எல்லா வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெறுகின்றன. பங்குனி உத்தரத்தன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த திருக்கோயிலுக்கு எழுந்தருளி அருட்காட்சி வழங்குகின்றார். இவ்வாறு மதுரைக்கு மிக அண்மையில் உள்ள திரு ஆப்பனூர் என்ற இப்பாடப்பெற்ற தலத்தை அனைவரும் தரிசித்து தன்னுடைய வினைகள் அனைத்தையும் களைந்து ஆப்பில் எழுந்தருளியுள்ள அன்னம்பாலிக்கக்கூடிய இறைவனை தரிசித்து எல்லா நலன்களும் பெறுவார்களாக. திருச்சிற்றம்பலம்.